அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே திங்கள் 28 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்திய நிர்வாகத்துக்குட்பட்ட காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தரும் இந்திய அரசியல் சட்டத்தின் 370 பிரிவை நீக்க பரிசீலனை செய்யப்படுவதாக இந்திய பிரதமர் அலுவலக துணை அமைச்சர் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பது பற்றிய செய்தி. மலேசியாவில் கைது செய்யப்பட்ட 3 முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருப்பது பற்றி ஐநா மன்ற அகதிகள் நிறுவனம் கண்டித்திருப்பது பற்றிய செய்தி. கிளிநொச்சியில் பொதுமக்கள் நிலங்களை ராணுவம் ஆக்கிரமித்திருப்பதற்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்திக்குறிப்பு. இலங்கை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு போர் வெற்றிக்காக பரிசாக தரப்பட்ட அரசு நிலத்தை அரசே மீண்டும் கையகப்படுத்த முயல்வதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு பற்றிய விவரங்கள், பின்னர் பலகணியில் இங்கிலாந்து கிரிக்கெட்டில் உள்ளூர் ஆசிரியர்கள் இல்லாத நிலை குறித்த பெட்டகம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
அமெரிக்க வெளியுறவுக் கொள்கையில் புதிய அத்தியாயம் என்று எழுதும் தனது எதிர்கால திட்டம் பற்றி அதிபர் ஒபாமா கோடி காட்டியிருக்கிறார். அமெரிக்காவின் வெஸ்ட் பாயிண்டில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியின் பட்டதாரிகள் மத்தியில் அதிபர் ஒபாமா உரை நிகழ்த்தும் போது, உலக அரங்கில் அமெரிக்கா தான் எப்போதுமே முன்னிலையில் நிற்க வேண்டும் என்றும், அப்படியான தலைமைத்துவத்திற்கு அமெரிக்க ராணுவ தலையீடுதான் ஒரே தகுதியாக அல்லது முக்கிய தகுதியாக இருக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். எல்லா பிரச்சனைகளையுமே ராணுவ நடவடிக்கையின் மூலம் தீர்த்துவிட முடியாது. அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு இன்று மிக நேரடி அச்சுறுத்தலாக இருப்பது பயங்கரவாதம் தான் என்று கூறிய அதிபர் ஒபாமா, அச்சுறுத்தல் முக்கியமாக அல்கொய்தாவிலிருந்து வந்தது, இன்று அதன் சகாக்கள் ஏராளமானோரிடமிருந்து வருகிறது, எனவே அமெரிக்க அரசாங்கத்தின் பதில் நடவடிக்கையும் காலத்தை ஒட்டி மாற வேண்டும் என்று அதிபர் ஒபாமா குறிப்பிட்டார்.
அமெரிக்க எழுத்தாளரும் சிவில் உரிமை செயற்பாட்டாளரும் கல்விமாருமான மாயா ஏஞ்சலோ அவர்கள் தனது 86 வயதில் காலமானார். கூண்டு பறவை ஏன் பாடுகிறது என்ற அவரது சுயசரிதை நூல் இன அடிப்படையிலான பாகுபாட்டு காலத்தில் அவரது வாழ்க்கை குறித்து பேசுகின்றது. தான் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளானதை வெளிப்படையாக அவர் எழுதியிருந்தார். தன்னை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய அவரது பெயரை அவர் வெளியிட்ட பின்னர் அந்த நபர் கொல்லப்பட்டதை அடுத்து 6 வருடங்கள் அவர் பேசாதிருந்தார்.
I didn't speak for about 6 of my life. I had been raped and the rapist had been killed because I
அவரது அந்த புத்தகம் பெருமளவில் விற்பனையானது. மிசோரியில் சென்ட் லூசியில் பிறந்த அவர் அமெரிக்காவின் சொல்நன்மை மிக்க பேச்சாளராகவும் பல அதிபர்களின் ஆலோசகராகவும் திகழ்ந்தார். 1993 அதிபர் பதவியேற்பில் கவிதை படித்த 2 எழுத்தாளராகவும் 1 கருப்பு இன பெண்ணாகவும் அவர் இருந்தார்.
தாய்லாந்து நாட்டில் கடந்த வாரம் ராணுவத்தால் நடத்தப்பட்ட அதிரடி புரட்சியை தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்ட அரசியல்வாதிகள், ஆர்வலர்கள், கல்விமான்கள் உட்பட மொத்தம் 120 மேற்பட்ட தாய் மக்களை தாங்கள் விடுதலை செய்திருப்பதாக தாய் ராணுவம் அறிவித்திருக்கிறது. ஆனாலும் ராணுவத்தின் சார்பில் பேசவில்லை ஒரு அதிகாரி குறிப்பிடும்போது, மேலும் பலர் இன்னமும் தடுப்பு காவலில் இருக்கிறார்கள் என்றும், விடுதலை செய்யப்பட்டவர்கள் மீது பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என்றும் கூறியிருக்கிறார். இதற்கிடையே தாய்லாந்து மக்கள் ஃபேஸ்புக் என்ற இணையதளத்தை தமது கணனிகளில் பெற முடியாமல் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் தாய்லாந்தில் அதிகாரிக்கு பொறுப்பாக இருக்கும் தாய் ராணுவம் கருத்து வெளியிடும்போது தாங்கள் எந்த இணையதளத்தையும் தடை செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார்.
மாவோ சேதுங் காலத்தில் அவர்களது சீனாவை ஆண்ட நாட்களை நினைவுகூறும் வகையிலான ஒரு சம்பவமாக செய்தியாளர்களால் விவரிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வில், ஒரு விளையாட்டரங்கில் நடத்தப்பட்ட ஒட்டுமொத்த வழக்கு விசாரணையில் 55 பேருக்கு கூட்டாக தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சீனாவின் வடக்கு மேற்கு பிராந்தியத்தில் சிங்ஜியாங் பகுதியில் பயங்கரவாதம், பிரிவினைவாதம், கொலை ஆகியவை குறித்து குற்றவாளிகள் மீது குற்றம் உறுதி செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட பொழுது, அந்த நீதிமன்ற நடவடிக்கையை சுமார் 7,000 பேர் நேரடியாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பெரும்பாலான கைதிகள் உய்கூர் இனத்தைச் சேர்ந்தவர்களாவர். பொதுமக்கள் மீதான உய்கூர் இன தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக சீன அதிகாரிகள் குற்றம் சாட்டுகிறார்கள்.
பாகிஸ்தானில் பல்வேறு சிறு தலிபான் குழுக்களை ஒரே குடையின் கீழ் இயக்கி வந்த தலைமை குழுவிலிருந்து தமது குழு பிரிந்து வந்துவிட்டதாக பிரிந்த குழுவின் சார்பில் பேசவல்ல அசாம் டாரிக் கூறியிருக்கிறார். தடை செய்யப்பட்ட டெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் என்ற மத்திய அமைப்பிலிருந்து தமது மெஹ்சூட் அணி பிரிந்துவிட்டது என்று பூரக்குடிகள் வாழும் தெற்கு வஜிரிஸ்தானில் நிருபர்கள் மத்தியில் பேசிய அசாம் டாரிக் கூறியிருக்கிறார். பாகிஸ்தான் அரசோடு நடக்கும் சமாதான பேச்சுக்கள் தொடர்பாக தமது மத்திய குழுவோடு கருத்து பேதங்கள் காரணமாக தாங்கள் விலகியதாகவும், தமது குழுவில் சமாதான பேச்சுக்களை ஆதரிப்பதாகவும், தலிபான் தலைமைப்பிடமோ அரசின் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது என்றும் கூறினார். இந்த வன்மவாதிகள் குழு கொள்ளையடித்து பணத்திற்காக ஆட்கடத்தல் போன்ற குற்றவியல் சம்பவங்களை நடத்தும் ஒரு கேடிகள் கும்பலாக மாறிக்கொண்டு வருகிறதாகவும் அசாம் தாரிக் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் ஆளுகைக்குட்பட்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து தரும் இந்திய அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவை ரத்து செய்வது குறித்து பிரதமர் அலுவலக இணையமைச்சர் நேற்று தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 ரத்து செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை மனமாற செய்ய தேவையான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று நேற்று பொறுப்பேற்ற பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்த கருத்து உருவாக்கிய சர்ச்சை தற்போது தீவிரமடைந்துள்ளது. ஜிதேந்திர சிங் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவு 370 நன்மை தீமை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக நேற்று தெரிவித்தார். அந்த கருத்து பல தரப்பினரிடமிருந்தும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. துணை அமைச்சரின் கருத்துக்கு காஷ்மீர் மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா மற்றும் அம்மாநில மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தான் தெரிவித்த கருத்து ஊடகங்களால் திரித்து கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், பிரதமர் தெரிவித்ததாக தான் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும், இது தொடர்பான சர்ச்சைகள் ஆதாரமற்றவை என்றும் விளக்கமளித்துள்ளார். காஷ்மீர் மாநிலத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 370 வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தின்படி இந்திய பாராளுமன்றத்தில் இராணுவம், தகவல் தொடர்பு, வெளியுறவு விவகாரம் ஆகிய துறைகளை தவிர்த்து மற்ற துறைகளில் இயற்றப்படும் எந்த சட்டமும் காஷ்மீர் சட்டசபையின் ஒப்புதலின்றி காஷ்மீர் மாநிலத்தில் அமலுக்கு வராது. இந்த சர்ச்சைக்குரிய அறிவிப்பிற்கு கண்டனம் தெரிவித்த காஷ்மீர் மாநிலத்தின் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி இந்த சர்ச்சை தொடர்பில் இந்திய பிரதமர் தலையிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
I hope the Prime Minister intervenes and he reassures the people of Jammu and Kashmir state that no power on this earth is going to.
இந்த சர்ச்சை தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டு ஜம்மு காஷ்மீர் மக்களின் கண்ணியத்திலும் மரியாதையிலும் எந்த ஒரு சக்தியும் விளையாடாது என்று உறுதியளிப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்வது தொடர்பிலான கருத்துக்களை நாங்கள் கேட்பது இதுவே கடைசி முறையாக இருக்க வேண்டும். இந்த 370வது சட்டப்பிரிவு குறித்து விவாதிக்க வேண்டும் என்றால் அந்த சட்டப்பிரிவை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று விவாதிக்க வேண்டும். காஷ்மீர் மக்களின் இழப்பை எவ்வாறு சரி செய்ய முடியும் என்று விவாதிக்க வேண்டும் என்றார் காஷ்மீர் மாநிலத்தின் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி. ஜிதேந்திர சிங் கருத்துக்கு நேற்று கண்டனம் தெரிவித்த காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, காஷ்மீர் மாநிலத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 370 அளிக்கப்பட்டுள்ள சிறப்பு அந்தஸ்து குறித்து எந்த ஒரு விவாதத்திற்கும் மத்திய அரசு தயார் என்று அறிவித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், காஷ்மீருக்கான 370வது சட்டப்பிரிவு ரத்து செய்தால் எதிர்காலத்தில் காஷ்மீர் என்ற ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே இருக்காது என்றும் தெரிவித்திருந்தார். உமர் அப்துல்லாவின் இந்த கருத்துக்கு பதிலளித்த RSS அமைப்பின் நிர்வாக குழு உறுப்பினரான ராம்தேவ், 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்தால் காஷ்மீர் இந்தியாவில் இருக்காது என்று உமர் கூறுவதற்கு காஷ்மீர் ஒன்றும் அவர் வீட்டு சொத்து அல்ல என்றும், பிரிவு 370 இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி காஷ்மீர் மாநிலம் எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதிதான் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு இன்று பதிலளித்த காஷ்மீர் மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா, காஷ்மீர் எங்கள் வீட்டு சொத்து என்று நான் எப்போதும் கூறவில்லை என்றும், காஷ்மீரின் நல்வாழ்வு குறித்து பேச ஒவ்வொரு காஷ்மீர் குடிமகனுக்கும் உரிமை உண்டு என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் காஷ்மீர் மாநிலத்திற்கு பிரிவு 370 வழங்கப்பட்டுள்ள அந்தஸ்தை ரத்து செய்ய யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த சர்ச்சை தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மணீஷ் திவாரி, இந்திய அரசியலமைப்பு பற்றிய ஒரு அடிப்படை புரிதலுக்கு பிறகே இதுபோன்ற முக்கிய விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 370 இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரிவின்படி அரசியலமைப்பு சபையின் ஒப்புதல் இல்லாமல் இந்த சட்டத்தை ரத்து செய்ய முடியாது என்று காங்கிரஸ் தலைவர் மணீஷ் திவாரி தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 370 மூன்றாவது பிரிவின்படி அரசியலமைப்பு சபையின் தெளிவான ஒப்புதலுக்கு பின்னரே இதை ரத்து செய்வது தொடர்பிலான உத்தரவை இந்திய குடியரசுத் தலைவர் பிறப்பிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
டெல்லியிலிருந்து செய்தியை வழங்கியவர் சங்கீதா. இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை வழக்கு தொடர்பான விசாரணை 2 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை மீண்டும் வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இரண்டாம் அலைக்கற்றை முறைகேடு வழக்கு தொடர்பில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகையில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆர் ராசா, கனிமொழி உள்ளிட்ட 9 பேர் டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார்கள். அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகை குறித்த ஆவணங்கள் மிகவும் பெரியதாக இருப்பதால் அதனை முழுமையாக படிக்க மேலும் கால அவகாசம் வேண்டும் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் கோரினர். அதனையடுத்து நீதிபதி OP சைனி அவர்களுக்கு 2 நாள் கால அவகாசம் அளித்து வழக்கின் விசாரணையை May 30 ஒத்திவைத்தார். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள தயாளு அம்மாள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. உடல்நலக்குறைவு காரணமாக 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கிலிருந்து முழுவதுமாக விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரி தயாளு அம்மாள் சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மனுவை ஏற்றுக்கொண்ட தில்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் இன்று 1 நாள் மட்டும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்துள்ளது. அத்துடன் இந்த மனு மீதான விசாரணை May 30 அன்று நடைபெறும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினமே குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேர் சமர்ப்பித்த ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையும் நடைபெறும் என்றும் நீதிபதி தெரிவித்தார்.
செய்தியை வழங்கியவர் டெல்லியிலிருந்து சங்கீதா. சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற சில IPS அதிகாரிகள் சிலர் அதிமுகவில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்கின்றார்கள். ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அரசியல் கட்சிகளில் இணைவதற்கு எதிராக தடை விதிக்கப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
மத்திய மாநில அரசு உயர் பதவிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற IAS IPS உள்ளிட்ட குடிமைப்பணி அதிகாரிகள் அரசியல் கட்சிகளில் சேர்வதற்கு தடை விதிக்க வேண்டுமென பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பணி ஓய்வு பெற்ற பின்பு ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்து பதவிகளை பெற துடிக்கும் உயர் அதிகாரிகள் தங்களது பணிக்காலத்தில் நடுநிலை தவறி தாங்கள் சேரவிருக்கும் கட்சி தலைமைக்கு சாதகமாக செயல்பட தொடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் சேர்ந்து அதன் மூலம் ஏதேனும் பதவி பெற வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டிருப்பவர்கள் பணிக்காலத்தில் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்பட்டிருப்பார்கள் என்ற ஐயம் எழுவது இயற்கை என்றும், ஜனநாயகத்தின் தூணாக இருந்து அரசின் ஊழியராக செயல்பட வேண்டிய அதிகாரிகள் மக்களின் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டு மறைமுகமாக ஒரு குறிப்பிட்ட கட்சியின் பணியாளராக செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளாக பணியாற்றுபவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு தீர்ப்பாயங்களின் தலைவர்களாகவும் பல்வேறு ஆணையங்களின் தலைவர்களாகவும் நியமிக்கப்படுவது பற்றி மத்திய அரசுக்கு சட்ட ஆணையம் சமர்ப்பித்த அறிக்கையில், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு சார்பின்றி சுதந்திரமாக பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டுமானால் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு வேறு எந்த பதவியிலும் நியமிக்கப்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் ராமதாஸ், உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருப்பவர்களே ஓய்வுக்கு பிறகு கிடைக்கும் கௌரவ பதவிக்காக நடுநிலை தவறக்கூடும் என சட்ட ஆணையம் கருதும்போது, அரசியலில் சேர்ந்தால் கிடைக்கும் பதவிக்காக இயங்கும் அதிகாரிகள் நடுநிலை தவறாமல் செயல்படுவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் அளிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். குடிமைப்பணி அதிகாரிகள் தங்கள் பணிக்காலத்தில் நடுநிலையாக நடப்பதை உறுதி செய்ய வேண்டுமானால் அவர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு அரசியல் கட்சிகளில் சேர்ந்து பணியாற்ற தடை விதிக்க வேண்டுமென ராமதாஸ் தன் அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்.
சென்னையிலிருந்து முரளிதரன் அனுப்பிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையின் கிளிநொச்சியில் பொதுமக்களின் காணிகளை ராணுவம் ஆக்கிரமித்திருப்பதாக கூறி அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது. இதுகுறித்து வவுனியாவிலிருந்து BBC தமிழோசைக்காக மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளையும் வீடுகளையும் உரியவர்களிடம் ஒப்படைக்குமாறு கோரி கிளிநொச்சி நகரில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குரல் எழுப்பப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி நகர்ப்புறத்தில் உள்ள பரல் பாஞ்சான் பகுதியில் ராணுவத்தின் பயன்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டிருந்த போது பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் ஜெகதீஸ்வரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். தங்களுடைய காணிகளில் ராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதனால் தாங்கள் வாடகை வீடுகளிலும் உறவினர் நண்பர்களது வீடுகளிலும் வசிக்க வேண்டிய அவல நிலைக்கு உள்ளாகி இருப்பதாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பரவி பாஞ்சான் பகுதி மக்களில் சிலர் கூறினார்.
எங்களை நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சோம். நாங்கள் பிரதி இடங்களே இருக்கிறோம், சொந்தக்காரர்கிட்ட வீட்லேயும் இருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை காணியை விட்டால் நாங்களும் அதில் இருந்து சந்தோஷமாக இருப்போம். எங்களோட இடம் எங்களுக்கு வேணும்.
எங்களோட வீட்டிலும் விட இல்லை. 2010 இன்னும் வீட்டை விட இல்லை. எங்களோட மாமி மனைவியின் தாய் 41 பிறந்தவா இந்த வீட்டில் அதே காணி பிறந்தவா. இப்போ தங்களை காணதை வேணிக்கணும். பறை பாஞ்சால அதிக பாதுகாப்பில் எது பக்கத்தில் உள்ள எங்களை சொந்த காணி சொந்த வீடு சொந்த வீடு 1989 அந்த வீட்டில் இருந்தேன். இப்போ இடம் மீது வந்த அப்புறம் 2010 என்ன வீட்டை விட நம்ம இல்லை. போய் வீட்டை உள்ளது ஆக்கள் வரைய இல்லை நடுக்காது
கிளிநொச்சி பறவை பாஞ்சான் பகுதி மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள காணிகளையும் விடுவிக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இரு தினங்களுக்கு முன்னர் நடத்தப்பட இருந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்ததை அடுத்து இன்று நடத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.
கைது செய்யப்பட்ட ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய கைதை கண்டித்தும் அவருடைய விடுதலையை வலியுறுத்தியும் இந்த பறவை பாஞ்சான் உள்ளிட்ட ராணுவத்தின் பிடியில் உள்ள வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் இன்று இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் ராணுவத்தின் பிடியில் உள்ள காணிகளின் உரிமையாளர்கள் என பலதரப்பட்டவர்களும் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் உரையாற்றிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் அவர்கள்,
இந்த பறவை பாஞ்சான் பிரதேசத்தை விடுவிக்க சொல்லி நாங்கள் முன்னெடுத்த இந்த போராட்டம் வெறுமனே வந்து ஒரு வீரத்தை வெளிக்காட்டுவதற்கு அல்ல. இன்றைக்கு இந்த அரசாங்கம் உலகத்துக்கு கூறிக்கொண்டு வருகின்ற மீள்குடியேற்றம் முற்றுமுழுதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதாகவும் LLRC உடைய பரிந்துரைகளில் அதன் விசேஷமாக வந்து மீள்குடியேற்றம் தொடர்பான பரிந்துரைகள் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றது என்ற ஒரு பொய்யை கூறிக்கொண்டு வருகின்ற ஒரு நிலையில் இந்த பொய்யை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் கூட நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வளத்துக்கு நசுக்கப்படுகின்றார்கள் என்றால் அவர்களாகவே எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் தாங்களாகவே தங்களோட பாதிப்புகளை உலகத்துக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலையிலே இந்த மக்கள் அதுவும் விசேஷமாக வன்னி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இத்தனையோ நெருக்கடிகள் மட்டத்திலும் வந்து அந்த மக்கள் தங்களுடைய உறுதிப்பாட்டை வெளிக்காட்டி இருக்கின்றதை நாங்கள் வலு சேர்க்கணும், அதுக்கு நாங்கள் பலமாக இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் நாங்கள் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம்
என தெரிவித்தார். இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 5 நிறைவடைந்துள்ள போதிலும் ராணுவ தேவைக்காக பொதுமக்களின் காணிகள் கைப்பற்றப்படுவது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.
ஓமனியாவிலிருந்து மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தி குறிப்பை கேட்டீர்கள். இந்த செய்தி குறித்து இலங்கையின் ராணுவத்துக்காக பேசவல்ல பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ். கிளிநொச்சி நகரில் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள காணியை கேட்டு போராட்டம் நடத்தியவர்கள் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேசத்திலிருந்து கொண்டுவரப்பட்டவர்கள் என்று இலங்கை ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்திருக்கிறார். அவர்களிடம் காணிகளை உரிமை கோருவதற்கான சட்டபூர்வ ஆவணங்கள் இருக்கவில்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சின் ஊடக மையத்தில் இன்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். ஒருவர் கணக்கு பார்த்ததில் அந்த போராட்டத்தில் வெறும் 42 பேர் தான் கலந்து கொண்டிருந்திருக்கின்றனர். சாவகச்சேரியிலிருந்து பஸ்ஸில் கொண்டுவரப்பட்டவர்கள் தான் கிளிநொச்சியில் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர். கிளிநொச்சியிலிருந்து யாரும் அதில் கலந்து கொண்டதாக எங்களுக்கு தெரியவில்லை என்ற பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் மாவீரர் தினம் நடத்தப்பட்ட இடத்தையொட்டிய காணியை வழங்குமாறு கோரி இன்று போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் கூறினார்.
මේක LTT සංවිධානයේ විසින් ඔවුන්ගේ මුලස්ථානයක් වශයෙන් පාවිච්චි කරපු ඉඩමක් ඒ ඉඩම තමයි හමුදාව දැන් මේ
விடுதலை புலிகள் தமது தலைமை பகுதியாக பயன்படுத்தி வந்த காணியையே இப்போது இவர்கள் கேட்கிறார்கள். அந்த காணியை ராணுவம் கைப்பற்றி தற்போது அங்கே நிலை கொண்டிருக்கிறது. இந்த காணி பிரதேசத்துக்கு பல உரிமையாளர்கள் இருந்த போதிலும் எவரிடமும் காணி உரிமை பத்திரங்கள் கிடையாது. பலரும் உரிமை கோருகின்றனர். சட்டப்படி உரிமையை உறுதிப்படுத்தப்படாத காணிதான் இது. ஆனால் சட்டப்படி ஆவணங்கள் மூலம் உரிமையை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற 108 ஏக்கர் காணி கடந்த நாட்களில் கிளிநொச்சி பிரதேச மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. உரிய ஆவணங்கள் ஆயுதங்கள் இல்லாதவர்கள் வெறுமனே போராட்டம் நடத்துவதனால் மட்டும் அந்த காணிகளை எங்களால் வழங்க முடியாது என்றார் இலங்கையின் பாதுகாப்புத்துறை சார்பாக பேசவல்ல அதிகாரி பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய.
செய்தியை தொகுத்து வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா போரின் முடிவுக்கு பிறகு இலங்கை அரசால் தமக்கு பரிசாக அளிக்கப்பட்ட நிலத்தை மீண்டும் கையகப்படுத்த எடுக்கப்படும் முயற்சிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இதுகுறித்து கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
யுத்த வெற்றியின் பின்னர் தனக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட காணியொன்றை கையகப்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். தனது காணி கையகப்படுத்தப்படுவதை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோதே சரத் பொன்சேகா இதனை தெரிவித்தார்.
நகர சங்கர்தன அதிகாரியே ஆராய்ச்சிகள் ஏக்கம் தமாய் ஏக பாரகின தியன்ன.
யுத்த வெற்றியின் பின்னர் முப்படைகளின் தளபதிகளுக்கு கொழும்பு நகரில் காணிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததாக கூறியுள்ள சரத் பொன்சேகா அதன்படி கொழும்பு கிரிமண்டல மாவட்ட பகுதியில் தனக்கும் காணியொன்று வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். இதன்போது சம்பந்தப்பட்ட காணியை நகர அபிவிருத்தி அதிகார சபை கையகப்படுத்தியுள்ளதாக அரச தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் அறிவித்தார். இலங்கை காணி சட்ட விதிமுறைகளுக்கமைய முறையான விசாரணை நடத்தப்பட்ட பின்னரே காணிகளை கையகப்படுத்த முடியும் என்ற போதிலும் தனது காணி கையகப்படுத்துவதற்கு முன்னர் எந்த விதமான விசாரணையும் நடத்தப்படவில்லை என்று கூறிய சரத் பொன்சேகா தனக்கு நட்டையீடு வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மனுவை தொடர்ந்து விசாரணைக்காக ஏற்றுக்கொள்ள தீர்மானித்தது. இதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் 19 தேதியன்று தமது தரப்பு விளக்கங்களை முன்வைக்குமாறு காணி அமைச்சருக்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் உருவாக்க முயன்றதான சந்தேகத்தில் 3 பேர் மலேசியாவில் கைதாகி இலங்கைக்கு நாடு கடத்தி ஒப்புவிக்கப்பட்டதை ஐநா என்ற அகதிகள் நிறுவனம் கண்டித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் சிவகன்.
இலங்கையைச் சேர்ந்த 3 பேரை பயங்கரவாதிகள் என்று பிரகடனம் செய்து அவர்களை இலங்கைக்கு நாடு கடத்திய மலேசியாவின் செயலை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பும் அகதிகளுக்கான ஐநாவின் அமைப்பும் கண்டித்திருக்கின்றன. இவர்கள் தற்பொழுது இலங்கைக்கு வந்து சேர்ந்துவிட்டதாக இலங்கை பாதுகாப்பு படையினர் கூறியிருக்கின்றார்கள். இவர்களில் இருவர் ஏற்கனவே மலேசியாவில் UNHCR அமைப்பினால் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டவர்கள் என்றும் ஏனைய ஒருவர் அரசியல் தஞ்சம் கோரியிருக்கின்றார் என்றும் அந்த அமைப்புகள் கூறியிருக்கின்றன. விடுதலை புலிகள் அமைப்பை மீள உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளில் அதன் உறுப்பினர்கள் ஈடுபட்டிருப்பதாக கூறுகின்ற இலங்கை அரசாங்கம் அண்மைய வாரங்களில் அந்த அமைப்புடன் தொடர்புடைய 9 சந்தேக நபர்களை மலேசியா இலங்கைக்கு அனுப்பியிருப்பதாக கூறுகின்றது. அண்மையில் விடுதலை புலிகள் அமைப்பை மீள உருவாக்குவதற்காக முயற்சித்ததாக இலங்கை அரசாங்கத்தினால் குற்றம் சாட்டப்பட்ட 3 படையினருடனான மோதல் என்று படையினர் கூறுகின்ற சம்பவம் ஒன்றில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தற்பொழுது மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டவர்களின் பாதுகாப்பு குறித்து ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு அச்சம் வெளியிட்டிருக்கின்றது. இதுகுறித்து கோலாலம்பூரில் ஐநா அகதிகளுக்கான அமைப்பான UNHCR-இன் சார்பில் பேசவல்ல யந்தி இஸ்மாயில் அவர்கள் கூறுகையில்,
UNHCR is deeply concerned over Malaysia's deportation of the 3 recognized by UNHCR of Sri Lankan nationality.
ஐநா அகதிகள் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட 3 இலங்கை பிரஜைகளை மலேசிய அரசாங்கம் இலங்கைக்கு நாடு கடத்தியமை குறித்து UNHCR மிகுந்த கவலை கொண்டிருக்கின்றது. இவர்கள் இந்த விடயத்தில் கடுமையான பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அது குறித்து புலனாய்வு செய்து அவர்களுக்கு அகதிகளுக்கான பாதுகாப்பு தேவையா என்பது குறித்து ஆராய வேண்டும். இவர்கள் மலேசிய அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டமை குறித்த ஆரம்ப கட்ட செய்திகள் எமக்கு கிடைத்த உடனேயே மலேசிய அதிகாரிகளை நாம் தொடர்பு கொண்டோம். எமது புலனாய்வுகள் முடியும் வரை அவர்களது நாடு கடத்தலை நிறுத்தி வைக்குமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்களது பாதுகாப்பு குறித்தும் அவர்கள் அகதிகளுக்கான பாதுகாப்பை பெறுவதற்கு அருகதையுடையவர்களா என்பது குறித்தும் நாம் ஒரு தேவையான ஆய்வை செய்வதற்கு அவகாசம் தராமல் அவர்கள் நாடு கடத்தப்பட்டமை குறித்து நாங்கள் கவலை கொண்டிருக்கின்றோம். தாம் ஆபத்தை எதிர்நாக்கும் ஒரு இடத்துக்கு அகதிகள் நாடு கடத்தப்பட முடியாது என்றார் ஐநா அகதிகளுக்கான அமைப்பின் பேச்சாளர்.
செய்தியை வழங்கியவர் சிவகன். சுவிட்சர்லாந்தில் தஞ்ச கோரிக்கை தோல்வியடைந்தவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் இருந்த தற்காலிக தடை நீக்கப்பட்டிருப்பதாக அந்த நாட்டு அரசின் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
சுவிட்சர்லாந்தில் தஞ்ச கோரிக்கையை தோல்வியடைந்தவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் இருந்து வந்த தற்காலிக தடை நீக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இலங்கையிலிருந்து வந்து தஞ்சம் கோரி தோல்வியடைந்தவர்கள் தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசின் குடியேறிகளுக்கான அலுவலகத்தின் பேச்சாளர் சிலின் கோல்பாத் BBC சிங்கள சேவையிடம் தெரிவித்தார். ஆனாலும் திருப்பி அனுப்பப்படுவதில் இருந்த தற்காலிக தடை நீக்கப்பட்டதன் மூலம் தஞ்ச கோரிக்கை தோல்வியடைந்த எல்லோருமே இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று கருத முடியாது என்றும் சிலின் கோல்பாத் கூறினார். இலங்கையின் நிலைமைகள் குறித்து தாங்களும் அறிந்திருப்பதாகவும் தமக்கும் கவலைகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் இலங்கை தஞ்ச கோரிக்கையாளர்கள் சுமார் 2000 பேர் வரையில் இருப்பதாக ஜெனீவாவில் உள்ள இலங்கை ஊடகவியலாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான சுனந்த தேசப்பிரிய பிபிசியிடம் தெரிவித்தார். இலங்கையின் மனித உரிமை நிலவரங்களை விமர்சித்து வருகின்ற சுவிட்சர்லாந்து அரசு தோல்வியடைந்த தஞ்ச கோரிக்கையாளர்களை அங்கு திருப்பி அனுப்புவது என்பது முரண்பாடான செயற்பாடு என்றும் சுனந்த சுட்டிக்காட்டினார்.
ஜெயபிரகாஷ் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பலகணி. இன்றைய பலகணியில் கிரிக்கெட்டில் ஆர்வம் இருந்தும் இங்கிலாந்து அணியில் இடம்பெற முடியாத பிரிட்டிஷ் ஆசியர்களை ஊக்குவிக்க எடுக்கப்படும் முயற்சிகள் குறித்த பெட்டகம். ஆங்கிலம் மூலம் பிபிசியின் ஆசிய வலையமைப்பின் நிகேஷ் ருகானி தமிழில் வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
இங்கிலாந்து கிரிக்கெட் அணியில் பல ஆண்டுகளாக பல பிரிட்டிஷ் ஆசிய சமூகத்தவர்கள் விளையாடி
வந்திருக்கிறார்கள். 100 for the first time.
ஆனால் தற்போது மேலும் பல ஆசிய கிரிக்கெட் வீரர்களை வீதிகளில் தேடிப்பிடிக்கும் முயற்சிகளில் ECB என்கின்ற இங்கிலாந்து வேல்ஸ் கிரிக்கெட் சபை இறங்கியிருக்கிறது. லண்டன் லோர்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இந்நாட்டின் கிரிக்கெட் முக்கியஸ்தர்கள் பிரிட்டிஷ் ஆசிய ஊடகங்களை அழைத்து தங்களின் புதிய திட்டங்களை பற்றி பேசினார்கள். இங்கிலாந்து கிரிக்கெட் சபையில் தற்போது நிர்வாக இயக்குநராக இருக்கின்ற இங்கிலாந்து அணியின் முன்னாள் தலைவர் மைக் கேட்டிங் தங்களின் முயற்சி பற்றி விளக்கம் அளித்தார்.
We're trying to get into a community that's grown over many years and trying to find out how we can make them part of the cricket
இங்கு நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்ற சமூகங்களை நாங்கள் நாடி சென்று அவர்களை எப்படி எங்களின் கிரிக்கெட் குடும்பத்துக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம் என்று முயற்சித்து வருகின்றோம். ஆசிய சமூகங்களிடம் கிரிக்கெட்டில் மிகுந்த ஆர்வமும் ஈடுபாடும் காணப்படுவது எங்களுக்கு தெரியும். அவர்களுடனான தொடர்புகளை முறையாக வளர்த்து கொள்வதன் மூலம் அவர்களையும் எங்களின் கிரிக்கெட் குடும்பத்துக்குள் இணைத்துக் கொள்ள முடியும் என்றார் மைக் கேட்டிங். இங்கிலாந்தில் உள்ள அநேகமான கவுண்டி அணிகளில் பிரிட்டிஷ் ஆசிய சமூகத்தவர் குறைந்தது ஒருவராவது இருக்கிறார். ஆனால் விகிதாசாரப்படி இந்த எண்ணிக்கை போதாது. அதாவது இங்கிலாந்தில் வாழ்கின்ற ஆசிய சமூகத்தவர்களில் மூன்றில் ஒருவர் கிரிக்கெட் விளையாடுபவர் என்கின்றது புதிய புள்ளி விபரம் ஒன்று. கிரிக்கெட் ஆர்வமுள்ள சிலர் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் கிரிக்கெட் கழகங்களில் சேர்ந்து கொள்வதில் தயக்கம் காட்டுவதுதான் இதற்கு ஒரு காரணம் என்கிறார் மைக் கேட்டிங்.
There are some people that are shy. They sometimes don't like to go down to clubs. They find perhaps the drinking not quite...
சிலர் உள்ளூர் கிரிக்கெட் கிளப்புகளுக்கு செல்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். உதாரணத்திற்கு தங்களின் கலாச்சாரத்தில் குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் இப்படியான விளையாட்டுக் கழகங்களிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். அப்படியானவர்களை தேடிப்பிடித்து அவர்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்று நாங்கள் தான் வழிகளை கண்டறிய வேண்டும் என்றார் மைக் கேட்டிங். இதற்காக உள்ளூர் மைதானங்களில் நடக்கும் கிரிக்கெட் போட்டிகளில் புதிய ஆசிய கிரிக்கெட் திறமைகளை கண்டுபிடிப்பதுதான் ஒரு வழி என்று ECB நினைக்கின்றது. 1980களில் அதிர்ஷ்டவசமாக இப்படி அடையாளம் காணப்பட்டவர்தான் வசீம் கான். 1995 ஆண்டில் வோவிக்ஷா அணி மூலம் அறிமுகமான வசீம் கான் தான் இங்கிலாந்தில் முதற்தர கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடிய முதலாவது பிரிட்டிஷ் பாகிஸ்தானியர். இப்போது சான்ஸ் டு ஷைன் என்கின்ற கிரிக்கெட் தொண்டு நிறுவனம் ஒன்றை அவர் நடத்தி வருகின்றார். நான் இங்கு பர்மிங்ஹாம் வந்திருக்கின்றேன். இங்கு வீதியில் கிரிக்கெட் விளையாடுகின்றோம். எங்களை பொறுத்தவரை சரியான கிரிக்கெட் வாய்ப்புகளை அதற்குரியவர்களை தேடிப்பிடித்து கொண்டு சேர்ப்பதுதான் எங்களின் வேலை. அவர்களை தேடிச் சென்று உங்களுக்கு என்ன வகையான உதவிகள் தேவைப்படுகின்றன என்று நாங்கள் கேட்டு அதன்படி ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றோம் என்றார் வசீம் கான். உள்ளூர் கிரிக்கெட் கிளப் அதாவது கழக கட்டமைப்புகளுக்கு வெளியே புதிய திறமைகளை இனங்காண முயற்சி வெற்றியளித்து வருகின்றமைக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்படி அடையாளம் காணப்பட்டவர்தான் இன்று இங்கிலாந்தில் பிரபலம் பெற்ற மொயின் அலி என்ற இளைஞன். இப்படி இன்னும் பலர் இருப்பதாக வசீம் கான் கூறுகின்றார்.
Atif Javed at Warwick is a classic example, spotted in the Birmingham Park League, now playing firstly for Warwick.
Atif Javed, நல்லதொரு உதாரணம். பர்மிங்ஹாம் பகுதியில் அவதானிக்கப்பட்டார். இப்போது வோவிக்ஷா அணிக்காக விளையாடுகின்றார். தெற்காசிய சமூகம் ஒன்றிலிருந்து வந்திருக்கின்ற அபாரமான கிரிக்கெட் திறமையாளர் அவர். ஆனால் ஆசிய நாட்டவர்களில் கிரிக்கெட் விளையாடுபவர்களின் விகிதாசாரத்துக்கு ஏற்ப இன்னும் பலர் வருங்காலங்களில் தேசிய கிரிக்கெட் குடும்பத்துக்குள் வர வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன் என்றார். தனக்கு கிடைத்த வாய்ப்பு இன்னும் பலருக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் ஊர் ஊராக பள்ளிக்கூடங்கள் தோறும் சென்று கிரிக்கெட் திறமையாளர்களை கண்டுபிடித்து வருகின்ற வசீம் கான்.
பலகணி நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் விமல் சொக்கநாதன்.
அமெரிக்க வெளியுறவுக் கொள்கையில் புதிய அத்தியாயம் ஒன்று எழுதும் தமது எதிர்கால திட்டம் பற்றி அதிபர் ஒபாமா கூடி காட்டியிருக்கிறார். சீனாவில் மாசத்துங் ஆட்சி நினைவு கூறுவது போன்ற ஒரு நிகழ்வில் விளையாட்டரங்கு ஒன்றில் நடத்தப்பட்ட வழக்கு விசாரணை ஒன்றில் 55 பேருக்கு கூட்டாக தண்டனை அறிவிக்கப்பட்டது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.